السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال الله سبحانه وتعالى قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. وقال النبي عليه الصلاة والسلام لو أنكم توكلتم حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள், அவனுடைய பெரிய பேர் பிரகாரம் அடிக்கடி அவனுடைய தீனுடைய விடயங்களை கேட்பதற்குரிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான். அதற்கு நாங்கள் அல்லாஹ்விற்கு விசேஷமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றினை விட மிக அதிகமாக அன்பு வைப்பது மனிதர்களுடன் தான். மனிதர்களை விட கூடுதலாக மலக்குமார்கள் வணங்குகின்றார்கள், இபாதத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், இரவு பகலாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இடைவிடாது தொடர்ந்து குர்ஆன் ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இரவும் பகலும் இடைவிடாது தொடர்ந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் என்றால் முழுமையான வணக்கம், இபாதத் என்றால் முழுமையான இபாதத். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக அவர்களால் செயல்பட முடியாது, செயல்பட மாட்டார்கள். இன்னும் இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவியதற்கு மாற்றமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏவப்பட்டதை அதை அப்படி அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். அதனால கட்டளைகளுக்கு உத்தரவுகளுக்கு மாறு செய்வதில்லை. முழுக்க முழுக்க வணக்கங்களிலும் இபாதத்தலுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த மலக்குமார்களை விட அல்லாஹ் மனிதர்களை நேசிக்குகின்றான், விரும்புகின்றான். காரணம், மலக்குமார்களுடைய இயற்கையிலேயே அவர்களால் பாவம் செய்ய முடியாது. அவர்களுடைய இயற்கையே நலவு செய்வது, நல்லது செய்வது, நல்ல காரியங்களில் ஈடுபடுவது. அதற்கு மாற்றமாக ஷைத்தான் அந்த இனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களால் நல்ல வேலைகளை செய்ய முடியாது. அவர்களுடைய இயற்கையே என்று அவர்கள்ட்ட ஷைத்தானியத்திருக்குது. அவர்களுடைய இயற்கையே பாவம் செய்வது, தப்பு பண்ணுவது, தவறு பண்ணுவது, எது நல்லதோ அதெல்லாம் அவர்களுக்கு கெட்டவைகளாக விளங்கும். அந்த ஷைத்தான்களுக்கு அவர்களுடைய இயற்கையில ஷைத்தானியர், மலக்குமார்களுடைய இயற்கையில மலக்கானியர். ஆனால் இரண்டுக்கும் இடைப்பட்ட மனிதர்கள்ட்ட அல்லாஹ் இந்த இரண்டையும் இணைத்து வைத்திருக்கின்றான். மலக்கானியத்தும் இருக்கின்றது, ஷைத்தானியத்தும் இருக்கின்றது. அதனால முஸ்லிம்கள் பொதுவாக எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் உள்ளத்தில் ஒரு வகையான குறுகுறு கொண்டு வரும். ஆனா நான் செய்யறது பாவம், நான் செய்யறது தவறு, ஆனா என்ன செய்ய, நான் மாற்றி கொண்டு விட்டுட்டேன், நான் என்னுடைய நப்புக்கு என்னுடைய ஆசைக்கு அடிபணிந்து விட்டேன், என்ன என்னுடைய நப்பை என்னால் அடக்க முடியல, ஒரு வகையான உணர்வு, அது ஈமானிய உணர்வு. ஏன் மனிதர்களுடன் முஸ்லிம்களுடன் அல்லாஹ் இந்த இரண்டையும் இணைத்து வைத்திருக்கின்றான். மலக்கானிய நிகழ்க்கும் பொழுது நல்ல காரியங்களை செய்வார், ஷைத்தானிய நிகழ்க்கும் பொழுது பாவங்களை செய்வார். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடன் ஏன் இரக்கம் என்றால், நாங்கள் நல்ல வேலைகளை செய்யணும் என்றால் பெரிய ஒரு தியாகத்திற்கு பின்னால. ஏன், எங்களுடைய இயற்கையில ரெண்டும் சேர்ந்து இருக்குது, மலக்கானியத்தும் இருக்குது ஷைத்தானியத்தும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வினாடியில நீங்க அல்லாஹுடைய மாளிகையில் உட்கார்ந்து நல்ல விடயங்களை கேட்கவும் செய்யலாம், இதே வினாடியில ஒரு பாரில் ஒரு பப்ல போயிட்டு மதுபானம் அருந்தவும் செய்யலாம். மனிதர்களுக்கு இந்த இரண்டையும் செய்யக்கூடிய சாத்திய கூறுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அங்கே போகாமல் இங்கே நாங்கள் இருக்கிறோம், நிற்கிறோம், நல்ல விடயங்களை கேட்கணும், அதனுடைய அடிப்படையில வாழணும், நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் என்ற ஆசை, அந்த ஆர்வம், அந்த விருப்பத்தின் பேரில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடன் அளவுக்கு அதிகமாக இரக்கம், மலக்குமார்களை விட எங்களுடன் கூடுதலாக அன்பும் கருணையும் வைத்திருக்கிறான். தன்னுடைய அடியார்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்க வேண்டியது அதனை மூழ்கி விடும் கண்டு வீட்டுதல்ல, பல கட்டங்களில் எங்களை திசை திருப்ப பார்க்குகின்றான், எங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் பார்க்குகின்றான், அதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றான். அதற்காகத்தான் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபிமார்களை ஏற்காத பலர் நபிமார்களை ஏற்றுவார்கள், நபிமார்களை திட்டுவார்கள், ஆனால் நபிமார்கள் அவர்கள் ஏற்றுவதை போன்று இவங்க திரும்பி ஏற்றுறதில்லை, அந்த கூட்டம் அவர்களை ஏசியதை போன்று இவர்கள் திருப்பி ஏசுவதில்லை. மோசமான வார்த்தைகளை கொண்டெல்லாம் திட்டுவார்கள், ஆனால் நபிமார்கள் அவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய நலவுக்காக வேண்டி பாடுபடுவார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா நூஹோ இன்னா லனராக ஃபீ பலாலில் முபீன். நூஹே, நீங்க மிகப்பெரிய வழிகட்டுல இருக்கிறீங்க, ஆனால் நபியுடைய பண்பை பார்க்கலாம். நபி அவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னார்கள், யா கௌம் என்னுடைய கூட்டமே, தன்னுடைய கூட்டத்தை தன்னுடன் இணைத்து என்னுடைய கூட்டமே, லைஸ பீ பலாலா, நீங்கள் நினைப்பதை போன்று பலாலத் வழிகேடு என்னிடம் இல்லை. ஹஜ்ரத் ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, யா ஹூத் இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹா வ இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன். ஹூதே, நீங்க மடமையில இருக்கிறீங்க, நீங்கள் பொய்யர்களில் ஒருவராக இருக்கிறீங்க, நபிமார்களால் பொய் சொல்ல முடியாது, நபிமார்களிடத்துல மடத்தனம் இருக்க முடியாது. நபிமார்கள் எல்லாம் நாங்க சின்ன வயதுல மதரசால ஓதும் பொழுது படித்திருப்போம், பத்தான அவர்கள் புத்தி கூர்மையானவர்கள், அவர்களிடத்தில் மடத்தனம் வர முடியாது, அவர்கள்ட்ட உண்மை அவர்களால பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த அளவுக்கு நபிமார்களை அவர்களுடைய கூட்டம் சொன்ன நேரத்திலேயும் நபிமார்கள் என்ன பதில் சொன்னாங்க, நீங்க நினைப்பதை போன்று அறியாமை மடத்தனம் என்னிடம் இல்லை. இப்படியே நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். கடைசியாக வந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் அதைவிட மோசமாக திட்டினார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நபி அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் சின்ன வயதிலேயே இறந்து விடுகின்றது. ஆசிபுனு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் கூறுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஆண் சந்ததி இல்லாதவர், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லை, ஏன் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் மரணித்து விடுகின்றது, அதனால் உங்களுக்கு ஆண் சந்ததியே இல்லை என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிய பொழுது நபியவர்கள் சார்பாக அல்லாஹ் பதில் கூறுகின்றான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை யாரு திட்டினானோ, உங்களை யாரு ஆண் சந்ததி இல்லை என்று சொன்னானோ, அவன் தான் சந்ததி அற்றவனை தவிர நீங்க இல்ல. நபியவர்களை பார்த்து மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள்.
நபியவர்களை பார்த்து சூனியக்காரன் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹுக்கு ஆனகுவத்தால குர்ஆன்ல ஆயத்தை அனுப்பி எனக்கு பைத்தியமும் இல்ல, எனக்கு சூனியமும் இல்ல, நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதுவனாக இருக்கிறேன். அந்த மக்கள் நபி அவர்களை எதிர்க்கிறார்கள், அந்த மக்கள் நபி அவர்களை சொல்லாத துன்புறுத்துகின்றார்கள். ஆனால் ஒரு ரசூலுடைய பண்பு என்ன? வீட்டுல நாங்க பார்க்கலாம், குழந்தைகள் எவ்வளவு தான் உம்மா பாப்பா எதிர்ப்பா பேசினாலும் சொல்லுவாங்க பெத்த மனம் பித்து. எவ்வளவு தான் புள்ள குட்டிகள் பேசுறாங்க, ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் கோபம் வந்தாலும் காலப்போக்குல உம்மா உம்மா தான், காலப்போக்குல வாப்பா வாப்பா தான். அந்த தாயை தந்தையை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். அந்த இரக்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல நபிமார்கிட்ட போடுகின்றான். அந்த மக்கள் நபியவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீர்த்துகின்றார்கள். என்ன? இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடக்கூடாது, இவர்களை கொலை செஞ்சிடணும், அல்லது இவர்களை இந்த மக்காவில் இருந்த நாடு கடத்திடணும், அல்லது இவர்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைக்கணும். பலவிதமான சதித்திட்டங்கள் குர்ஆன் அதையும் நபியவர்களுக்கு அல்லாஹ் சூசகமாக ஞாபகப்படுத்துகின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் உங்களுக்கு எதிராக பலவிதமான சதித்திட்டங்கள், உங்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று, உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைக்க வேண்டும் என்று, உங்களை இந்த ஊரை நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்று சதித்திட்டம் தீர்த்துகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய சதிக்கு பின்னால எங்களையும் ஒரு முடிவு இருக்குது. ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்துகின்றார்கள். கைபர்ல முழுக்க முழுக்க யூதர்கள் அவர்கள் தான் அங்க கைபர் என்ற பகுதியில் இருந்தார்கள். மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டருடைய தொலை தூரத்துல கைபருடைய பகுதி இருக்குது. அங்க அதிகமாக யூதர்கள் யகூதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது ஹிஜ்ரி 7 அவர்களுடன் ஒரு சண்டை ஒன்று நடக்குது, யுத்தம் நடக்குது, அதற்குத்தான் கைபர் யுத்தம் என்று கூறுவோம். அதுல முஸ்லிம்களுக்கு பின்னால அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கின்றான். அந்த கைபரல வைத்து ஒரு பெண்மணி நபி அவர்களுக்கு, நபி அவர்களை விருந்துக்கு அழைக்கின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது, அல்லது எனக்கு வேலை இருக்குது, என்னுடைய மற்ற சஹாபாக்கள் அனுப்புறேன் அனுப்பவும் இல்ல, நபி அவர்களே போறாங்க விருந்துக்கு. ஹதீஸ்ல வருது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட அந்த ஆட்டு இறைச்சியை சமைத்து நபி அவர்களுக்கு முன்னால வைக்குகின்றார்கள். நபி அவர்கள் அந்த ஆட்டுடைய முன்னங்காலை எடுத்து சாப்பிட பார்க்குகின்றார்கள். அந்த ஆட்டுடைய முன்னங்கால் பேசுகின்றது, என்ன சாப்பிடாதீங்க, எனக்குள்ள நஞ்சு மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. நபி அவர்கள் எடுத்து விட்டு அதை கீழே வைக்கிறாங்க. இப்ப அந்த யூதர்கள் வந்து கேட்டாங்க, ஏன் நீங்க சாப்பிடல, உங்களுக்கு யாரு அறிவித்தது? எந்த முஸ்லிம்களுக்கும் தெரியாது நாங்க நஞ்சு வைத்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், அக்பரத்னி அல்ல தீபி எதி, என்னுடைய கையில உள்ள இந்த ஆக்குடைய முன்னங்கால் தான் எனக்கு அறிவித்தது. நபி அவர்களை கொலை செய்ய நபி அவர்களையே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்தாங்க. நபி அவர்களுக்கு தீங்கு கொடுப்பதற்காக வேண்டி நபி அவர்களுக்கு சூனியம் செய்தாங்க. நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து முஸ்லிம்ல வாரா ரிவாய ஒரு யூதர்களுடைய கூட்டம் வருது, வந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி சமாதானம் அமைதி உண்டாவதாக. அந்த லாமை விட்டு விட்டு சாம் என்றால் எங்கட பாஷையில சொல்றாங்க, நீங்க நாசமா போங்க, உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, உங்களுக்கு அழிவு உண்டாவதாக. நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து நபிக்குடைய முகத்துக்கு முன்னால அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு கேடும் நாசமும் உண்டாவதாக. அந்த கட்டத்துல கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்கும், நீங்க எது சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கு உண்டாகட்டும், அவ்வளவுதான் பதில். ஆனா வீட்டுக்குள் இருந்த ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி, சின்ன வயது மனைவி, நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 18 அப்படி இந்த இன்சிடென்ட் நடக்கிற நேரத்தில் சில வேளை 12, 13, 14 ஆகவும் இருக்கலாம். அந்த பெண்மணியால நபி அவர்களை ஏசுவதை சகிக்க முடியல, திட்டுவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அவர்கள் கொஞ்சம் வெளியில வந்து அனைத்து முஸ்தாமு அல்லானா, உங்களுக்குத்தான் நாசம், உங்களுக்குத்தான் கேடு உண்டாவதாக என்று சொன்ன நேரத்திலேயும் நபி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்லி இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பாடம் உண்டு, புகட்டுங்க, இவர்களை பிடிச்சி அரைங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, அல்லது வேற ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லல. தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து கூறுகின்றார்கள், யா ஆயிஷா அலைக்கி பிர்ரிஷ், ஆயிஷா ஏன் இவ்வளவு கடினமா பேசுறீங்க, கொஞ்சம் நளினமா பேசுங்களே, ஏன் இவ்வளவு வேகமா பேசுறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அலம் தஸ்மா மா காலு, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது நீங்க உங்களோட காதால கேட்கலையா? அவர்கள் உங்களை ஏற்றினாங்க, உங்களுக்கு பதுவா செய்யறாங்க, உங்களுக்கு சாபம் பண்றாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, ஆயிஷா தயா ஆயிஷா அலம் தஸ்மை மா குல்துலஹும், நான் அவர்களுக்கு பதில் சொன்னதை நீங்க கேட்கலையா, உங்களோட காதுக்கு விழலையா? உங்களுக்கு தெரியும் எனக்கு பாதகமாக அவர்கள் எது சொன்னாலும் பழிக்க போவதில்லை, ஆனா நான் அவர்களுக்கு எதிராக சொன்னால் சிலகையில அல்லாஹ் நாடினால் பழித்து விடும், நான் பதில் சொல்லிவிட்டேன், வா அலைக்கும், நீங்க எது சொன்னீங்களோ அதுவே உண்டாகட்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு மக்காவில மதீனாவுல நபி அவர்களை வைத்து நேரடியாக நபி அவர்களுக்கு பலவிதமான சொல்லால செயலால இன்னும் பலவிதமான சோதனைகளை கொடுத்தும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரக்கமாத்தான் இருந்தாங்க, அவர்களுடன் கருணையாக நடந்து கொண்டாங்க. ஏன் இந்த மக்கள் அறியாததின் மூலமாக பேசுகின்றார்கள், இவர்களுக்கு உண்மை தெரியாது. எங்களை நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் எங்களை பத்தி அப்படி இப்படி பேசுறாங்க, அது உண்மையில தெரியாது. நாங்கள் அவர்களுடன் நெருங்கி இணைந்து பழகி இஸ்லாமிய மார்க்கம் இவ்வாறு, இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் இவ்வாறு, யாருக்கும் எந்த தீங்கையும் கொடுக்க கூடாது, இரக்கம் உள்ள மார்க்கம், கருணை உள்ள மார்க்கம், மனிதன் என்ன மனிதன். நபி அவர்கள் சொன்னார்கள், தசுப்பு தீக்க சேவலை கூட ஏசாதீங்க, அது தொழுகைக்காக வேண்டி அழைக்குகின்றது, அவ்வளவு கருணை உள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பிரயாணம் செய்றீங்க, உங்களோட நீண்ட நாள் நண்பன் ஒருவன் வருகின்றார், நீங்களும் அவரை சந்திக்கிறீங்க, பல வருடங்களுக்கு பின்னால் அவரை சந்திக்க போற நேரத்துல அந்த ஒட்டகங்களுடைய முதுகுகளை உங்களோட நிம்பர் மேதைகளாக ஆக்கி கொள்ளாதீங்க, ரெண்டு பேரும் கீழே இறங்கி பேசுங்க, அந்த ஒட்டகத்திற்கு ஓய்வு கொடுங்க. யாரு சொன்னாங்க? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு ஒரு ஆள என்ன செய்து விடுகின்றது, ஒரு எறும்பு கடித்து விடுகின்றது, அபூதாவுதுல வார நிவாயம், ஒரு எறும்பு கடித்து விடுகின்றது. இவர் என்ன செய்கின்றார், அந்த எறும்பு பொந்தை நெருப்பட போட்டு எரித்து விடுகின்றார். அல்லாஹ் இப்பொழுது வகை அறிவிக்கின்றான், உங்களை ஒரு எறும்பு கடித்ததற்காக முழு எறும்பு பொந்தையே நீங்க எரிச்சிட்டீங்களே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு இரக்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெரியாதனமாக சில பேர் எங்களுக்கு எதிராக பேசுவார்கள், அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கல்ல, அவர்களுக்கு எதிராக பதுவா செய்யல. நபி அவர்கள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டாங்க. அல்லாஹிடத்தில் எப்படி துவா செய்கிறார்கள், அல்லாஹும் மஹ்தி கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய கூட்டம், அவர்களை வேறொரு சாராரா பார்க்கல, இவர்கள் என்னுடைய கூட்டம், அல்லாஹு மஹ்தி கௌமி, என்னுடைய கூட்டத்திற்கு நீ வழிகாட்டுவாயாக, என்னுடைய கூட்டத்திற்கு நீ நேரு வழிகாட்டுவாயாக. ஃபைன்னஹும் லா யஅலமூன், அறியாத்தனமாக செய்கிறார்கள். தாயிஃபுடைய நிகழ்வு எங்களுக்கு தெரியும், அந்த தாயிஃபுல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள், இந்த மாதிரியான வார்த்தைகளால திருத்தினாங்க. உங்களோட அல்லாவுக்கு வேறொரு ஆள் கிடைக்கலையா, நபியாக அனுப்புறதுக்கு நீங்க தானே உங்களோட அல்லாவுக்கு கிடைச்சீங்க, நீங்க நபியாக இருந்தா உங்களை ஏற்றுக்கொள்வதை கழிக்க எந்த விதமான அவசியமும் இல்லை. இப்படி எல்லாம் மிக பயங்கரமான மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டியதோட மட்டுமல்ல, ஏவி நாங்க சிறுவர்களை கொண்டு கல்லால் அடிக்கப்பட்டாங்க. அவர்களுடன் இருந்தது அதில் செய்து கொண்டு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நபி அவர்களுக்கு பின்னால் அடிக்கும் பொழுது நான் பின்னால வந்து காட் பண்ணுவேன், முன்னால வந்து அடிப்பாங்க, முன்னால் அடிக்கும் பொழுது முன்னுக்கு வந்தா வலதால் அடிப்பாங்க, வலதுல வந்து காட் பண்ணினா இடதுல அடிப்பாங்க. சில பேர் அவங்களோட அடிய தாங்கலாம நபியவங்க அப்படி கீழே கொஞ்சம் உட்காந்துருவாங்க. சில நேரத்துல நபியுடைய உடம்புல அந்த ஒரே கல் ரெண்டு மூணு இடத்துல ஒரே இடத்துல பட்டு நபியுடைய உடம்புல ரத்தம் கூட வந்திருக்குது. ரத்தம் ஒரு ரிவாயத்துல வருது, நபி அவர்களுடைய உடம்புல இந்த ரத்தம் வடிந்து நபி அவர்கள் போட்டிருந்த அந்த செருப்பு அந்த ரத்தத்துடன் ஒட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் கலத்தினோம். அவ்வளவு சோதனை கொடுத்த நேரத்திலேயும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துஆவா செய்தாங்க. அல்லாஹ் அக்பர். நபி அவங்க வந்து துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இலைக்கு அஷ்கு துஃப குவ்வதி வ கில்லத் ஹிலதி, யா அல்லாஹ் என்னுடைய பலவீனம் என்னுடைய சாதுரிய குறைவு அந்த கூட்டத்தை குறை சொல்லல. யா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்திற்கா நீ என்ன நபியாக அனுப்பினாய் என்று கேட்கல. யா நான் முறைப்பாடு செய்கின்றேன், என்னுடைய சாதுரிய குறைவு என்னுடைய பலகீனம் என்னுடைய இயலாமை நீ யாரின் மீது என்னை சாட்டுகின்றாய், நீ என்னுடன் கோபப்படாவிட்டால் அதுவே எனக்கு போதும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் கருணையா இரக்கமாக நடந்து எதை சொன்னாங்கண்டா, கொஞ்சம் காலம் உலகத்தில் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள், ஆனால் உலகத்தில் இவர்களுக்கு ஈமான் கிடைக்காவிட்டால் இவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்காவிட்டால் அதே நிலையில மரணித்து விட்டால் கோடான கோடான கோடி வருடம் இவர்கள் ஆகிராவுல அந்த நரகத்தில அவர்கள் போக வேண்டி வரும். அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருடனும் இரக்க பார்வையை பார்த்தான். தன்னுடைய பரம விரோதி ஒவ்வொரு நேரத்திலேயும் நபி அவர்களை கொலை செய்ய சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்த விரோதி அபூ ஜஹலை போன்றவர்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்கு பல கட்டங்களில் ஆள் அனுப்பியவர்கள். அந்த அபூ ஜஹலுடைய பெயரை சொல்லி நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், ஹஜ்ரத் உமருடைய பெயரை சொல்லி நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த கட்டத்தில் அந்த நபி அவர்களை கொலை செய்ய வந்து கொண்டிருந்த நேரத்தில் இவர் மாறாத நபி அவர்களை கொலை செய்யணும், இடையில ஒரு ஆள் சந்திக்கிறார், எங்க போறீங்க, நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது தான் அவர் கூறுகின்றார், நபிய கொலை செய்வதற்கு முன்னால உங்களோட ஃபேமிலியில உங்களோட குடும்பத்துல உங்களோட சொந்த சகோதரி உங்களோட சகோதரியை இஸ்லாம் ஏற்றுக் கொண்டுட்டா, உங்களோட சகோதரியுடைய கணவன் உங்களோட மச்சான இஸ்லாம் ஏற்றுக் கொண்டுட்டான்னு சொல்லி அந்த நேரத்துல தான் வீட்டுக்கு வாரால் அதில் நீங்க ரிவாய நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த உமர் ரதி அல்லாஹு அவர்களுடைய பெயரை சொல்லி நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை விருப்பம் என்ன, ஏன் நபி அவர்களுக்கு முன்னால பல கோடிக்கணக்கான மக்கள் மரணித்து ஷிர்கோட குஃப்ரோட மரணித்து அவர்கள் நரகவாதிகளாக மாறிவிட்டாங்க. ஆனால் என்னால் இயன்ற அளவு இவர்கள் எப்படியாவது சொர்க்கவாதியா மாற்றணும், ஈமான் கொண்டுட்டா இஸ்லாத்தை ஏற்று கொண்டுட்டா அந்த ஈமானுடைய இஸ்லாத்துடைய பரக்கத்தை கொண்டு அவங்கள் அவர்கள் செய்த பாபத்திற்கு தண்டனை அனுபவிச்சு ஏதாவது ஒரு கட்டத்துல இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் வருவாங்க. ஆனால் இவர்கள்ட்ட ஈமான் இல்ல, இவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளல, இவர்கள் இஸ்லாத்தில நுழையல்லாண்டா நிரந்தரமான கோடிக்கணக்கான வருடம் நரகத்துல வாழணும். அதனால நபி அவர்களுடைய வீட்டுல வருமா, நபியுடைய மனைவிமார்களுக்கு கஷ்டம், நபியுடைய பெண் குழந்தைகளுக்கு பயங்கரமான வருமா, நபியுடைய பேர குழந்தைகள் பசியால துடிக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை என்ன, இந்த மக்கால் உள்ள முஷ்ரிக்கீன்கள் ஹிதாயத் இல்லாமல் ஈமான் இல்லாமல் மரணித்த உங்களோட நிலைமை என்ன ஏற்படும். அதனால அல்லாஹ்வை கேட்கின்றான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனூ முஃமினீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளவில்லை என்பதற்காக நீங்க உங்களையே அழித்துக் கொள்ள போகிறீர்களா, இவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் இவர்கள் இஸ்லாத்திலே நுழைய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றார்கள், தன்னுடைய உயிரை சுத்தமாக மதிக்கிறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யற நேரத்தில் ஹிஜ்ரத்தில் உடைய அந்த கட்டத்துல நபி அவர்களை கொலை செய்ய முழு மக்காவோல எல்லா மலைகளுக்கு ஆள் அனுப்பி தேடுகின்றார்கள். நபி அவர்கள் உயிருடன் பிடிச்சு கொண்டு வரணும் அல்லது அவரை யாராவது கொலை செஞ்சு அவருடைய உடலை கொண்டு வந்தா இந்த இந்த வெகுமதி. அந்த பயங்கரமான கட்டத்துல கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் மதீனா போறதுக்கு ரெண்டு மூணு வழி இருக்குது, தன்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்கிறாங்க நாங்க எந்த வழியால போவோம், சொல்றாங்க வளமையா போற பழக்கப்பட்ட ஒரு வழி இருக்குது. இன்னும் ஒரு வழி, அது கொஞ்சம் கரடு முரடான வழி, அது கொஞ்சம் காத்துப்பாத, அதுல சில வேலை கொள்ளக்காரர்கள் இருப்பாங்க, அந்த வழியில கொஞ்சம் பாதுகாப்பு குறைவு, உயிருக்கு அச்சுறுத்தல். அதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை நாங்க அந்த வழியில போவோம். அந்த வழியை தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல். நபி அவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க, நபி அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். ஏன் அல்லாஹ் கடந்த காலங்களில் பல கட்டங்களிலிருந்து பாதுகாத்தான். வேலையில சவுர் குகையில நபி அவர்கள் குகைக்குள்ள இருக்கிறாங்க, குகைக்கு மேல வந்து அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய பாதங்களை கூட குகைக்குள்ள இருக்கக்கூடிய ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கண்டு விட்டார்கள். சொன்னார்கள், அவங்க பாதத்தை மட்டும் கொஞ்சம் மேல தூக்கினா கீழே நாங்க இருக்கிறோம் எங்களை கண்டுகொள்வார்கள். சொன்னாங்க, இல்ல யா அபூபக்கர் மா பந்து கலீசனே அல்லாஹு சாலிஹுமா, நாம் இரண்டு பேரும் தான் நீங்க நினைக்கிறீங்க, அல்லாஹ் மூணாவது ஆளாக எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அந்த ஹிஜ்ரத்துடைய வேலையில சவுர் குகையில வைத்து நபி அவர்களை பாதுகாத்தான். இப்பொழுது அந்த கொள்ளைக்காரர்கள் அவர்களிடம் இருந்து அல்லாஹ் என்ன பாதுகாப்பான்? ஏன் குர்ஆன்ல யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக் வஇன் லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிஸாலதஹு வல்லாஹு யஅஸிமுக மினன்னாஸ். ஏ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு எச்சி வைத்தத, உங்களுக்கு நாங்க இறக்கி தந்தத நீங்க தப்லீக் செய்யுங்க, மக்களுக்கு முழுமையாக எச்சி வைங்க. நாங்க தந்த தூத நீங்க எச்சி வைக்காவிட்டால் நீங்க உங்களோட ரிசாலத்தை, உங்களோட நபித்துவத்தை பூரணமாக எச்சி வைத்தவர்களாக ஆக மாட்டீங்க. ஆனால் இதை எச்சி வைக்கக்கூடிய நேரத்தில் வர எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்து நாங்க உங்களை பாதுகாப்போம். வல்லாஹு யஅஸிமுக மினன்னார், அல்லாஹ் அந்த மக்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அந்த பாதையிலே செல்கிறார்கள். அங்க அந்த பாதையில அப்படியே போற நேரத்துல ஒரு ரெண்டு மூணு பேர்களை நபி அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்திச்சு கேட்கிறாங்க, யாரு நீங்க, உங்களோட பேர் என்ன? பஸ்முக்குமா சொன்னாங்க, இஸ்முனா முஹானான், உண்டு பனி முஹான், அந்த முஹான் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அல்லது வேறொரு பதில் எடுக்கலாம், முகான் என்றா ஆக கீழ்த்தரமான மோசமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். என்ன நாங்க கொள்ளையடித்து சம்பாதிக்கிறோம், அதனால நாங்க ரொம்ப மோசமானவர்கள், கேவலமானவர்கள். அந்த நேரத்தில் நபியர்கள் சொன்னார்கள், இல்ல நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கண்ணியமானவர்கள். ஏன் நீங்க முஸ்லிம்கள், அதாவது ஏன் நீங்க மனிதர்கள், முஸ்லிம்கள் அல்ல மனிதர்கள். மனிதன் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கண்ணியமானவன். மனிதனை தன்னுடைய படைப்பாக, சிறந்த படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதான் நீங்க கண்ணியமானவர்களே. குர்ஆனுடைய ஆயத்துல உலகத்து கர்ரம் நா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்க ரொம்ப சண்டையாக்கி வைத்திருக்கிறோம். அதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல பல் அன்சுமா முக்ரமான், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கண்ணியமானவர்கள். அப்படி சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேரிடத்துல கொஞ்ச நேரம் பேசுகின்றார்கள். ரெண்டு பேரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு வருவார் ஒரு யூதன். சில வேலை எங்கட வீடுகள்ல முன் முஸ்லீம்ல உள்ளவங்க சில வேலை வருவாங்க, சில ஆண்களும் வருவாங்க, சில பெண்களும் வருவாங்க. எங்களை நாங்க எத்தனை பேர், இந்த ஆணுக்கு எப்படியாவது ஹிதாயத் கிடைக்கணும், இந்த பெண் எப்படியாவது இஸ்லாத்துல நுழையணும், எத்தனை பேரை நாங்க யோசிப்போம். கொஞ்சம் படித்தவர்கள், வசதியானவர்கள் சில வேலை யோசிக்கிற, இவர் இஸ்லாத்துக்கு வந்த எவ்வளவு நல்லம். ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தரப்பில் உள்ளவர்களை பற்றியும் கவலைப்பட்டார்கள். தன்னுடைய வீட்டுல வேலை செய்யற ஒரு ஊழியன், ஒரு யூத வாலிபனை பற்றியும் நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள். அந்த வாலிபன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடுகின்றான். அவனை நோய் விசாரித்து அவனுடைய வீடு தேடி செல்கின்றார்கள். அவன் நோய் எல்லாம் விசாரித்து கடைசியில சொன்னார்கள், நீங்க அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன அல்லாஹ்வுடைய நபியாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் கயாமத்நாள் உங்களுக்காக வேண்டி பரிந்துரைப்பேன், உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்ட்ட சிபாரிஷ் செய்வேன். அந்த வாலிபர் அங்க வீட்டுல பாப்பாவும் இருக்கிறார், அதே வீட்டுக்குள்ள அறைக்குள்ள நபி அவர்கள் பாருங்க, எவ்வளவு ஒரு யூதனுடைய வீட்டுல பாப்பாவும் இருக்கிறாரு, எவ்வளவு அல்லாஹ் மீது நம்பிக்கை. அந்த வாலிபனுக்கு தாவத் கொடுக்கிறாங்க. இப்பொழுது அந்த வாலிபன் தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். வாப்பா எனக்கு அனுமதி தந்தா நான் உங்களோட மார்க்க கேட்டுக் கொள்வேன். இப்ப வாப்பா கூறுகின்றார், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் ஆகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுங்க, கட்டுப்படுங்க. உடனடியாக அந்த வாலிபன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். நபி அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியில வரும் பொழுதே சொல்லிக் கொண்டு வந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு அன்கதஹு ஃபீ மினன்னார், என்னை மையமாக வைத்து என்னை காரணமாக வைத்து இந்த மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். தன்னுடைய வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனை பற்றியும் கவலைப்பட்டாங்க. எத்தியோப்பியாவிலிருந்து வந்த ஒரு கருப்பு நிற அடிமை ஹதரத் பிலாலை பற்றியும் நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஹதரத் பிலால் ரதியல்லாஹு சொல்வார்கள், நான் ஒரு கருப்பு நிறம், எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவன், நான் ஒரு அடிமை என்று என்ன நபி அவர்கள் ஏதெடுத்தும் பார்க்காமல் என்னை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்காமல் விட்டிருந்தா. பிலாலுடைய நிலவை என்னவாவி மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாவத்துடைய வேலையுடைய நோக்கமும் இதே நோக்கம்தான். வேலை செய்யறவர்கள்ட்ட உலகத்துடைய வேற எந்த நோக்கமும் இல்லை. அதனால் இதுதான் எங்களது உண்மையான நோக்கம். சில வேலை வேலை செய்யறவர்கள் கொஞ்சம் தவறான நோக்கங்கள் இருக்கலாம். வேலை செய்யறவர்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு மறக்குமார்கள் அல்ல. அவர்களால சின்ன பின்ன முன்ன பின்ன தவறுகள் தப்புகள் நடக்கலாம். ஆனால் இந்த உழைப்புடைய நோக்கம் என்ன? எல்லா மக்களை பற்றியும் கவலைப்படுறது, எல்லா மக்களையும் அன்புடன் இரக்கத்துடன் பார்க்கிறது, ஈமான் இல்லாத நிலையில மரணிக்க கூடாது, ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அமல் இபாதத் இல்லாமல் மரணிக்க கூடாது, அவர்களுடைய பாவங்கள் குற்றங்களுக்கு தௌபா இல்லாமல் மரணிக்க கூடாது. இந்த நோக்கத்தை மையமாக வைத்துத்தான் இந்த உழைப்பு முழு உலகத்திலேயும் நடக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே தான் தன்னுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கலிமா சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன் பின்னாடி இஸ்லாமிய முறைப்படி வாழுங்க, தீனுடைய அடிப்படையில் உங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்க. தீனுடைய அடிப்படையில வாழ்வதன் மூலமாக தொழில் செய்ய வேண்டாம் என்று சொல்லல, வியாபாரத்தை விடுங்க, விவசாயத்தை விடுங்க, குடும்பத்தை விடுங்க, அப்படி குறவிகள மாதிரி ஆகுங்க, எங்களுடைய இஸ்லாத்துல அனுமதியே இல்ல. ஒரு ஆள் வந்து யாசகம் கேட்டவருக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வசதி இருந்துச்சு, ஆனா உடனடியா கொடுக்கல, யாசகம் வந்து கேட்கின்றார். அவர்கிட்ட நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களோட வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தா எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த பொருள் எடுத்துக்கொண்டு வராரு. நபி அவர்களே சஹாபாக்கள்கிட்ட ஏலம் விடுறாங்க, இந்த பொருளை யாரு வாங்குறீங்க? ஒரு ஆள் சொல்லுகின்றார், நான் ஒரு திரகமுக்கு வாங்குகின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல இதை விட கூடுதலாக யாரு வாங்குறீங்க? மற்றொருவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் ரெண்டு திரகமுக்கு வாங்குகின்றேன். நபி அவர்கள் அந்த பொருளை ரெண்டு திரகமுக்கு விற்று அந்த ரெண்டு திரகம்ல ஒரு திரகமா கொடுக்கறாங்க. நீங்க இந்த ஒரு திரகமின் மூலமாக உங்களோட வீட்டுக்கு கோதுமைய வாங்கி ரொட்டி சுட கொடுத்து கொடுங்க. இன்னும் ஒரு ஒரு திரகத்தால நபி அவர்கள் ஒரு கோடாரிய வாங்கி வாங்கி கொண்டு வர சொல்லி தன்னுடைய கையால் அந்த கோடாரிக்கு பிடி மரத்தால வெட்டி அந்த கோடாரிக்கு பிடிய போட்டு அவருடைய கையில கொடுத்து சொல்றாங்க, நீங்க காட்டுக்கு போங்க, விறகுகளை வெட்டி கொண்டு வாங்க, டவுன்ல வந்து வில்லுங்க, ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு செய்யுங்க, அதுக்கு இடையில என்ன நீங்க சந்திக்கிறதில்லை, ரெண்டு கிழமை உழைத்து வாழும்படி நபி அவங்க உற்சாகப்படுத்தினாங்க. ரெண்டு கிழமைக்கு பின்னால இரண்டு வாரங்களுக்கு பின்னால ஒரு 10-15 திரகங்கள் எடுத்துக்கொண்டு வந்த நேரத்துல சொன்னார்கள், எவ்வளவு அழகான தொழில், ஏன் யாசகம் கேட்கிறீங்க? இது முஸ்லிம்களுக்கு அவ்வளவு நல்ல தொழில் அல்ல, இது ஒரு வகையான கேவலமான இழிவான தொழில். யார் உலகத்துல யாசகம் கேட்பாங்களோ கயாமனால முகத்துல கதை இல்லாம வருவாங்க. நபி அவர்கள் உற்சாகப்படுத்தினாங்க, தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், உத்தியோகம் ஜொப்புகள்ல வேலைகள்ல ஈடுபடலாம். ஆனா மற்றவர்களுக்கு எங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், வியாபாரம் தொழில் உலகத்துல ரெண்டு முறையில செய்வாங்க. ஒன்று மன் கலப துன்யா ஹலாலன் முகாஃபிரன் முபாஹிரன் முராயன் லக்கி அல்லாஹ் யௌமல் கியாமத்தி வஹுவ அலைஹி கப்பான். ஒரு ஆள் தொழில் செய்யறாரு, வியாபாரம் செய்யறாரு, ஹலாலா தான் செய்யறாரு, ஆனா அந்த ஹலாலுக்குள்ள வேற வேற நீயத்துகளும் வருது. என்ன முகாஃபிரன்? நான் எங்களுடைய கெப்பிச்சலை கூட்டிக் கொள்ளணும், முறையன் நான் அடுத்தவர்களுக்கு காட்டணும். ஆக முழு உலகத்தில் உள்ள டாப் 10 அல்லது டாப் 100 நானும் ஒரு ஆள். பெருமைக்காக முகாசிரன் தன்னுடைய பணத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லது முகாசிரன் பெருமை அளிப்பதற்காக யாராவது இந்த மாதிரி ஹலால் தான், ஆனா ஹலாலோட வேற நல்ல நியத்துகள் வரல, பெருமைக்காக அகம்பாவத்துடன் ஆணவத்துடன் மற்றவர்களை விட நான் ஆகப்பெரிய செல்வந்தன் என்ற அந்த பெயர் புகழ் கிடைக்கணும் என்று ஒரு ஆள் செய்தால் அவர் அல்லாஹ் சந்திப்பார். அல்லாஹ் அவருடன் கோபமுற்ற நிலையில அதற்கு மாற்றமாக இன்னும் ஒரு ஹலாலத்தான் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அடுத்தவர்கள்ட்ட நான் யாருக்கே ஞாபகம் கேட்க கூடாது. என்னுடைய என்ன தேவையோ அதை நானே உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணும். நான் யாருக்கையும் என்ன செய்ய மாட்டேன், கை எழுத மாட்டேன். என்னுடைய ஃபேமிலி மெம்பருக்கு நல்ல செலவழிக்கணும். என்னுடைய நேபருடன் கொஞ்சம் விசாலமாக அவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் எடுக்கணும். எதற்காக யாராவது செய்தால் லத்தி அல்லாஹ் யௌமல் கியாமா வஜ்ஹுஹு கல் கமர், இவர் கியாம நாள் அல்லாஹ்வை சந்திப்பாரு, இவருடைய முகம் 14 இரவு பூரண சந்திரனை போன்று பிரகாசித்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பாரு. தொழில் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், விவசாயம் செய்தார்கள், குடிவேலை செய்தார்கள். ஆனா நபி அவர்கள் அது சரியான நீயத்தை சரியாக்கி கொள்ளுங்க, அந்த தொழில் வியாபாரத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க, அதுல ஈடுபடுங்க. ஆனா நீங்க தீனுடைய அடிப்படையில் அதுல ஈடுபட்டு அந்த தீன மையமாகவே தள்ளாட்ட துவா செய்யுங்க. உங்களோட ஒரு சிலர் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் நான் ஹலாலான முறையில தொழில் செய்யறேன், வியாபாரம் செய்யறேன், இந்த தொழிலை வச்சு நீ எனக்கு பறக்கத்தை, இந்த சொப்பை வச்சு நீ எனக்கு பறக்கத்தை. ஆனா உண்மையில எப்படி துவா செய்யணும்? இந்த தொழில், இந்த ஜோப், இந்த உத்தியோகம் அல்ல, நாங்க மறுமுறையில் அமல இபாதத் செய்யறோம். இபாதத்தை வச்சு அல்லாஹ் துவா செய்யறது என் இபாதத்தின் மூலமாக தான் உதவி. ஒவ்வொரு நாளும் நாங்க ஒரு நாளைக்கு பருமான தொழுகைகள்ல 17 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். அதுல என்ன கேட்கின்றோம்? இய்யாக நஅபுத் வ இய்யாக நஸ்தயீன். யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம், வணக்கத்தை செய்துதான் உதவி. உன்னிடமே உதவி தேடுகின்றோம், இபாதத்தை கொண்டு உதவி, அமலை கொண்டு உதவி, நல்ல காரியங்களை கொண்டு உதவி, சதக்காவை செய்து உதவி, அல்லாஹ் வர முடியும். நாங்க தொழில் வியாபாரம் விவசாயம் தாராளம் செய்யலாம், சஹாபாக்களும் செய்தார்கள். ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்கள்? நீங்க உலகத்துல நிரந்தரமா வாழ வரல, உலகத்துல கொஞ்ச காலம் இன்ஷா அல்லாஹ் வாழுவீங்க, ஆனால் உங்களோட நோக்கம் ஆகிராவை மையமாக வைத்து ஆகிரா தான் எங்களோட நோக்கம் என்ன? ஆகிரா, அதை நாங்க மறந்துடக் கூடாது. உலகத்துல இஸ்லாம் அல்லாத ஈமான் அல்லாதவர்கள் எல்லாருடைய நோக்கம் என்ன? என்ஜாய் பண்றது, அனுபவிக்கிறது. அவர்கள் ஆகிராவை நம்புறதுல மௌத்தோட முடிச்செல்லாம். அதனால மெச்சிமம் நாங்க என்ஜாய் பண்ணுவோம், மெச்சிமம் நாங்க அனுபவிப்போம். ஆனா நாங்க அப்படி அல்ல, எங்களுடைய உண்மையான வாழ்க்கை ஆகிராவுடைய வாழ்க்கை. ஆனால் ஆகிராவை மையமாக வைத்து உலகத்துல வாழும் போது பசி வரும், தாகம் வரும், ஆடை வேணும், வீடு வேணும், பிரயாணத்திற்கு வாகனம் தேவை, இன்னொரு என்ன பல தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளுக்காக தாராளம் வியாபாரமோ விவசாயமோ சொப்போ உத்தியோகமோ செய்யலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் ஆகிராவா இருக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க உங்களோட தொழில, உங்களோட வியாபாரத்தை, உங்களோட விவசாயம், உங்களோட உத்தியோகம் எல்லாம் செய்யறதோட உங்களோட நோக்கம் என்ன? ஆகிராவுல நீங்க வெற்றி பெறணும், ஆகிராவுல அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும். ஆகிராவுல ஒரு நாள் தோட்டு விட்டால் அது ஈடு செய்ய முடியாத தோல்வி. உலகத்துல பிரச்சனை இல்லை, இப்ப சமீபத்துல தான் ஓ லெவல் ரிசல்ட் வெளியாச்சு. யாராவது கொஞ்சம் ஒரு பாடம், ரெண்டு பாடம், மூணு பாடம் ஃபெயில், நெக்ஸ்ட் டைம் எடுப்பாங்க. ஏ லெவல்ல ஃபெயில் ஆனா நெக்ஸ்ட் டைம் எடுப்பாங்க. உலகத்துல வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். ஆனால் ஆகிரால அது அல்ல, வெற்றி இல்ல, வெற்றியை தான், அதற்கு பின்னால தோல்வி இல்ல. நஷ்டம் இல்லை, நஷ்டமே தான், அதற்கு பின்னால வெற்றி இல்லை. அதனால அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்க ஆகிராவுல வெற்றி பெறணும். அதனால உலகத்துல இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையில வாழுங்க, நாங்களும் தீனுடைய அடிப்படையில வாழணும், மற்றவர்களுக்கு இந்த தீனை எட்டி வைக்கணும். எங்களுக்கு பாரிய ரெண்டு பொறுப்பு இருக்குது, நாங்க இஸ்லாமிய முறைப்படி வாழ்றது, இஸ்லாமிய முறைப்படி வாழும்படி மற்றவர்களுக்கு தாவத் கொடுக்கிறது. இந்த உம்மத்திற்காக ரெண்டு முக்கியமான பொறுப்பு. வெறும் நாங்க மட்டும் அமல் செய்வோம், நாங்க மட்டும் இபாதத் செய்வோம், என்ன அமல் செய்யப்படுங்க, என்ன இபாதத் செய்யப்படுங்க, ஆனா மற்றவர்கள்ட்ட போய் சொல்றது கூப்பிடுறது எல்லாம் என்னால நடக்காதுன்னு சில பேரை சொல்லலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அந்த மாதிரியான சிந்தனையில, எங்களுக்கு அமலுக்கு மக்கா இருக்குது, எங்களுக்கு இபாதத்துக்கு மதீனா இருக்குது, மக்காவை விட சிறந்த இபாதத்துக்குரிய ஒரு சூழல் இருக்குது துனியாவுல உலகத்துல. ஏன் ஒவ்வொரு அமலுக்கு 100,000 மடங்கு நன்மை, 2 ரக்அத் தொழுகா 1,000,000 தொழுகை தொழுத நன்மை, ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொன்னா 1,000,000 தடவை சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை, 1 ரியால் சதக்கா கொடுத்தால் 1,000,000 ரியால் சதக்கா கொடுத்த நன்மை, எல்லாம் லட்சக்கணக்கான நன்மைகள். மதீனாவுல கிட்டத்தட்ட 50,000, 10,000, 1,000, 10,000 ரிவாயத்துகள் வருது. ஆனால் சஹாபாக்கள், அநேகமான சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் மதீனாவில் அடங்கியிருக்கக்கூடிய சஹாபாக்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்துப்படி 10,000 சஹாபாக்கள் தான் மதீனாவில் அடங்கி இருக்கிறாங்க. 1,14,000 சஹாபாக்களுடைய கபர்கள் உலகத்துல பல பாகங்கள் இருக்குது. மதீனாவை விட்டு ரொம்ப தூர தூரமான இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். ஹதரத்து துருக்கியில, ஹதரத் அபு அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் துருக்கியில இஸ்தம்பூல்ல ஒரு மலை மீதான ஒரு உயரமான இடத்தில் அவர்களுடைய கபர் இருக்குது. அதை சுற்றி பெரிய ஒரு மஸ்ஜிதையும் கட்டி இருக்கிறாங்க. மேற்பட்டாபாக்குடைய கபர்கள் இருக்குது. எகிப்துல சுமார் 5,000 மேற்பட்ட சஹாபாக்குடைய கபர்கள் இருக்குது. ஈராக்ல பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்குடைய கபர்கள் இருக்குது. சிரியாவுல பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்குடைய கபர்கள் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் போனாங்க? மக்காவை விட சிறந்த ஒரு இடம், மதீனாவை விட சிறந்த ஒரு இடம். தவாஃப் உலகத்தில் உள்ள ஒரே ஒரு அமல், அந்த அமலை அந்த இடத்தை தவிர வேறொரு இடத்துல செய்யலா, அது அங்க மட்டும்தான் செய்யலாம். ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் இறங்குதுன்றா அது ஹரம் ஷரீஃபுக்கு மட்டும்தான், உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. அந்த அவ்வளவு விசேஷமான அமல்களை விட்டுட்டு ஏன் போனார்கள்? அவர்கள் விளங்கினாங்க, நானும் அமல் செய்யணும், மற்றவர்களையும் அமல் செய்யக்கூடியவர்களாக மாற்றணும். இந்த ரெண்டு பொறுப்பை அல்லாஹ் தந்து அனுப்பி இருக்கிறான். அதத்தான் குர்ஆன்ல நபியின் மூலமாக அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹாதிஹி ஸபீலி, நான் செல்லக்கூடிய வழி, நான் இருக்கக்கூடிய வழி, நேரான வழி, நேரான பாதை, அதுஓ இலல்லாஹ், நான் மக்களை அழைக்கின்றேன் அல்லாஹ்வின் பக்கம். அலா பசீர, நான் நல்ல தெளிவான என்னுடைய மார்க்கத்துல, அதாவது அங்க இருக்கங்கள் இல்ல, மூடர்கள் இல்ல, அலா பசீர, தெளிவான ஒரு மார்க்கத்துல நான் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றேன். இந்த வேலை ஆன வமனித்தவான், நானும் மக்களை அழைக்கணும், என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அழைக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யாரு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து அவரும் சாலிஹான அமல், நாங்கள் சொன்னோம் அமல் செய்யவும் வேண்டும், மக்களுக்கு மக்களை அழைக்கவும் வேண்டும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யாரு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அவரும் நல்ல அமல்களை செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் சாதாரணமான மற்ற முஸ்லிம்களில் உள்ளவன் தான் என்று யாரு கூறுகிறார்களோ அவரை விட அழகான வார்த்தையை சொல்லக்கூடியவங்க வேறு யார் இருக்கிறாங்க? அல்லாஹ் ஒன்றை அழகு என்று சொன்னா அதை விட அழகானது வேறொன்று இருக்கேதுமா? அல்லாஹ்வே கூறுகிறான், மமன் அஹ்சன், இவரை விட அழகான வார்த்தை, இவரை விட அழகான பேச்சு பேசக்கூடியவர்கள் வேறு யாராக இருக்க முடியும்? இதனுடைய யதார்த்தத்தை சஹாபாக்கள் விளங்கினார்கள். அதனால் அவர்களும் மக்களை அழைத்தார்கள், அவர்களும் அதனுடைய அடிப்படையில வாழ்ந்தார்கள், மக்களையும் அதனுடைய அடிப்படையில வாழ வைத்தார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்களும் வாழணும், மக்களையும் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையில வாழ வைக்கணும், உங்கள்ட்ட முழுமையான தீன் வந்து விட்டது என்றால் இந்த தீன் பெரிய ஒரு சக்தி. இந்த தீன் இது அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். தன்னுடைய அடியார்களுடைய வாழ்க்கையில அவருடைய எல்லா அங்க அவயவங்கள்ல அவருடைய ஒவ்வொரு அசைவுகள்ல தீன் பிரதிபலிக்கணும், இஸ்லாம் பிரதிபலிக்கணும். இன்னைக்கு ஏன் மற்றவர்கள் சிலர் இஸ்லாத்தை வெறுக்கிறாங்கன்னா, நாங்க வெறும் எங்கட மஸ்ஜிதுகளுக்குள்ள வணக்கம் மட்டும் செய்து கொண்டிருந்தா வெறுக்க மாட்டாங்க, ஏன் இவங்க எல்லாத்தையும் மாத்துறாங்க, எங்கள மாதிரி அவங்கள மாதிரி உடுப்பு, அவங்கள மாதிரி நட, அவங்கள மாதிரி உட, அவங்கள மாதிரி திருமணம் பண்ணா எந்த விதமான அப்செக்ஷனும் இல்ல, ஏன் எதிர்க்கிறாங்க, ஏன் இவங்க மட்டும் வித்தியாசம்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட ஒன்று எங்கட வணக்கம் மட்டுமல்ல, எங்கட முழு அசைவுகளும் நடவடிக்கைகளும் எங்களுக்கு நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த முறைப்படி நாங்கள் செய்தோம் உண்டா? எல்லாமே வணக்கம், எல்லாமே இபாதத். ஒரு சிலர் நினைக்கலாம் மஸ்ஜிதுக்குள்ள சொல்லுவது, குர்ஆன் ஓதுவது, ஜிக்ர் செய்வது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் செய்வது மட்டும்தான் வணக்கம். இல்ல, எங்களுடைய ஆதத்தை, எங்களுடைய பழக்க வழக்கத்தை இபாதத்தா மாத்துறது. நாங்கள் காலையான வெளியில போறோம், மாலையில வருவோம், ஜப்புக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ போவோம். நாங்க வீட்டிலிருந்து போவதற்கும் ஒரு முறை இருக்குது, வீட்டுக்குள்ளே வருவதற்கும் ஒரு முறை. வீட்டுக்குள்ள வரும்போது நாங்க சலாம் சொல்லி கொண்டு வரணும், வீட்டுக்குள்ள வரும் பொழுது நாங்க சலாம் சொல்லி கொண்டு சுன்னத்தான முறைப்படி வீட்டுக்குள்ள வாரோம். வந்ததோட பொதுவா நாங்க வாஷ் பண்ணுவோம் அல்லது குளிப்போம், அதற்கு பின்னால சாப்பிடுவோம். நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆள் வீட்டுக்கு வாராரு, வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லவும் இல்லை, அதற்கு பின்னால் அவர் சாப்பிடுறாரு, சாப்பிடுற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லல, பிஸ்மில்லா என்று சொல்லாமல் சாப்பிடுகின்றார். இப்பொழுது ஷைத்தான் மற்ற தன்னுடைய நண்பர்களை பார்த்து கூறுகின்றானாம், இவர் வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லல, அதனால் இவருடைய வீட்டில் நாங்கள் தங்கலாம், இவர் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லல, அதனால் இவருடைய சாப்பாட்டில் எங்களால் கலந்து கொள்ளேனும். ஷைத்தான் கூறுவானாம், அஜரத்துமுல் மபீதா வல் அஷா ஃபீ ஹாதல் பைத், இந்த இரவுல இரவு சாப்பாட்டிலையும் கலந்து கொள்ளலாம், இவர்களுடன் இரவுல தங்கியும் கொள்ளலாம். அதற்கு மாற்றமாக ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வாராரு, வரும் பொழுது சலாம் சொல்லி அனுமதி கேட்டுக்கொண்டு வாராரு, சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகின்றார். சஹிஹான ஹதீஸ்ல வந்து ஷைத்தான் கூறுகின்றான், மற்ற தன்னுடைய நண்பர்களை பார்த்து, இந்த வீட்டில் உங்களுக்கு சாப்பாடா சாப்பாட்டிலையும் கலந்து கொள்ளேலாம், இரவு உள்ள வீட்டுல நீங்க தங்கவும் இயலாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், டெய்லி வீட்டுக்குள்ள வார, டெய்லி நாங்க ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடுகின்றோம், வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் சுண்ணத்தை, அதே விட வழக்கம் தானே சாப்பிடுறது, நுழைந்து அவைகளை வழக்கம். ஆனால் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நாங்க சாப்பிடுகின்றோம், பிஸ்மில்லா சொல்கின்றோம், சொன்ன பிரகாரம் சலாம் சொல்லிக் கொண்டு வீட்டுக்குள்ள வருகின்றோம் என்றால் எங்கள் வீட்டில ஷைத்தானால தங்கவும் முடியாது, சாப்பாட்டிலையும் கலந்து கொள்ளலாம். எந்த அளவுக்குண்டா சில எச்சரிக்கையான ஹதீஸ் வந்திருக்குது. கணவனும் மனைவியும் வீடு கூடுறாங்க, ஹலால் அனுமதி. கணவன் மனைவியோட சேர்ற நேரத்துல ஓத வேண்டிய ஒரு துஆ இருக்குது, அந்த துஆவை ஓதாம கணவன் மனைவியுடன் உடல் உறவுல ஈடுபடும் பொழுது ஷைத்தானும் சேர்ந்து மனைவியுடன் உடல் உறவுல ஈடுபடுவதாக நபி அவர்கள் சொன்னார். ஏன் அப்ப இதில் மீன்னாண்டா, நாங்க வளமையா ஒவ்வொரு வேலையை செய்கின்றோம் சுண்ணத்தான முறைப்படி, எங்களுடைய பழக்க வழக்கத்தை ஐபாதத்தாக நாங்க மாற்றி கொண்டுட்டோம், எங்கள்கிட்ட முழுமையான தீன் வரும். நபியவர்கள் சொன்னார்கள், அந்த தீனை வைத்து உங்களால சாதிக்கலாம்,
அந்த தேவியின் மூலமாக நீங்கள் நிலையாக புறத்திலிருந்து பலவிதமான உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆரம்பத்தில் மக்காவுல நசுக்கப்பட்டார்கள், உடுக்கப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள், எத்தனையோ வகை வகையில சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் காலம் போக 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 ஹிஜ்ரி 8ல அல்லாஹ் ஃபத்ஹே மக்கா மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான். ஹிஜ்ரி 9ல முழு யமன் தேசத்துடைய வெற்றியை கொடுத்தான். ஹிஜ்ரி 10ல முழு மக்காவுக்குள்ளுக்கு நபி அவர்கள் வந்து ஹிஜ்ரி 10ல தான் ஹஜ்ஜத்துல் வதா 124,000 பேர்களுடன் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துல கடைசி ஹஜ்ஜில் நபி அவங்க ஈடுபடுகின்றார். ஆரம்பத்துல மக்காவுல வாழையிலாண்டு தான் மதீனாவுக்கு போனார்கள். ஒரு 8 வருஷம் களி அல்ல, 8 வருடத்துக்குள்ள மக்கா வெற்றி. 9வது 10வது வருடத்துல அந்த மக்காவுக்குள்ள 1,00,000 பேர் வந்து அமைதியா ஹஜ் செய்யறாங்க. யமன் வெற்றி கொள்ளப்படுது. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஜோர்டான்ல அந்த எர்மூக்கு யுத்தம் நடக்குது. அதுல முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு முழு ஜோர்டான் முஸ்லிம்கள்ட. அதற்கு பின்னால லெபனான், பிலஸ்தீன், சிரியா, ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்து. அப்படி போகுது. ஹதரத் உஸ்மான், ஹதரத் அலி, ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆப்பிரிக்காவுடைய பல பாகங்கள், பல பிரதேசங்கள் எந்த அளவுக்கு வெற்றி கொண்டாங்காண்டா. அல்லாஹ் வெற்றியை மட்டும் கொடுத்தான், வெற்றியோட நிறுத்தல்ல. அவர்கள் உண்மையான இஸ்லாம் தீன் வருகின்றது. அவர்களின் மூலமாக அல்லாஹ் எப்படி வஸ்துக்களை வசப்படுத்தி கொடுத்தான்டா. ஆப்பிரிக்காவுல போறாங்க தூணுசெய்யா, தூணுசெய்யாவுக்கு போகிறார்கள். ஹதரத் உக்பா இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பட சஹாபாக்கள் ரொம்ப குறைவு, தாபியங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அந்த தூணுசெய்யால போய் ஹதரத் உக்பா இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காட்டு பகுதியில தங்க போறாங்க. 7,000 பேர்களுடைய படை தங்கணும்டா, அது சின்ன சின்ன பில்டிங் கட்டடங்கள் போதாது. அதனால பெரிய பிரமாண்டமான ஒரு மைதானத்துல அவர்கள் தென்தடிக்க போகின்றார்கள். அந்த நேரத்துல அந்த ஊரில் உள்ள ஒரு ஆள் சொன்னாரு, நீங்க தயவு செய்து இந்த இடத்துல தென்தடிக்காதீங்க, பயங்கரமான காடு, விஷ ஜந்துக்கள், மனிதர்களை கொண்டு குவிக்கக்கூடிய பயங்கரமான வனவிலங்குகள் உள்ளது. அதனால இந்த இடத்துல டென்ட் அடிக்காம வேறொரு இடத்துல போய் நீங்க உங்களோட டென்ட்டுகள் அடிங்க. அதற்கு அன்போ அந்த பகுதியிலிருந்து ஒரு உயரமான கல்லு மலையில் ஏறி நிற்கிறாரு. ஒரே ஒரு சத்தம் ஒன்று போடுறாரு, யா ஐயத்துஹல் ஹய்யாத்து வஸ்ஸிபா, யா ஐயத்துஹல் ஹய்யாத்து வஸ்ஸிபா, நஹ்னு அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்னா நாஸிரூன், ஃபர்ஹலு அன்னா, ஃபமன் வஜத்னாஹு பாத தலாசத் அய்யாம் கத்தல்னாஹு. ஏ பாம்புகளே, ஏ வன விலங்குகளே, ஏ விஷ ஜந்துக்களே, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவர்கள், நாங்க இங்கே வந்து விட்டோம், நாங்க இங்கே தங்குவதாக முடிவெடுத்து விட்டோம், இந்த இடத்தை நீங்க அவசரமா காலி பண்ணுங்க, 3 நாள் உங்களுக்கு அவகாசம் தாரோம், அந்த 3 நாளைக்கு பின்னாலும் இந்த மிருகங்கள் நீங்க இங்க தங்கினீங்கன்னா உங்களை கொண்டு விடுவோம் என்று ஒரே ஒரு சத்தம் போடுகின்றார்கள். இந்த சரித்திரத்தை அறிவிக்கிற அறிவிப்பாளர் கூறுகின்றார், நான் என்னுடைய கண்ணால கண்டேன், சிங்கங்களும் சிறுத்தைகளும் புலிகளும் அவர்களை யாரோ பின்னால் அடித்து விரட்டுவதை போன்று அவர்களுடைய முதுகுகள்ல, அவர்களுடைய மேனியில குஞ்சுகளையும் குட்டிகளையும் சுமந்து கொண்டு ரொம்ப வேகமாக அந்த காட்சியை விட்டு வெளியேறிய அந்த காட்சியை என்னால மறக்க முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வசப்படுத்தி கொடுத்தான். இன்று அந்த ஊரு கைருவான், அங்கே ஜாமியாக்கு கயிறுவான் என்று பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. முகமைபுல் நாஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரில் ஜாமி முகமைபுல் நாஃபியா என்று பெரிய ஒரு மஸ்ஜித் ஒன்று கட்டி இருக்கிறாங்க. தூணு செய்யால அந்த சஹாபாக்கள் அங்கே போகிறார்கள், தீனோட போறாங்க, தீனை நிலைநாட்ட போறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உதவி செய்தார்ன்றா, மிருகங்கள் கூட இவர்களுடைய சத்தத்தை கேட்டு காட்டை காலி செய்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தலையா. ஹிஷாம் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹிரக்கில் மன்னனுடைய கோட்டைக்கு செல்கின்றார்கள். அந்த ரோமர்களால கட்டப்பட்ட கோட்டை சாதாரணமான கோட்டை அல்ல. இன்றும் ஜோர்டான்ல அம்மான்ல அவர்களுடைய கோட்டையுடைய சில அடையாள தூண்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 40-50 அடி உயரமான தூண். அந்த தூணை பெரிய புல்டோசர் போட்டு உடைச்சாலும் உடைக்கல, அவ்வளவு பலமான கோட்டை தூண். இந்த ஹிஷாம், அதாவது இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அங்கே போகிறார்கள். அந்த மண்ணுடைய கோட்டைக்குள்ள போன நேரத்தில் வாயால் என்னமோ கூறுகின்றார்கள்.
அந்த கோட்டையுடைய ஒரு பகுதி அப்படி உடைந்து விழுந்து விடுகின்றது. அவன் கேட்க, நீங்க என்ன வாயால் என்னமோ சொன்னீங்களே? இவர்கள் சொன்னது, லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்.
இந்த ஒரு வார்த்தையை கூறுகின்றார்கள், அந்த கோட்டையுடைய ஒரு பகுதியை உடைந்து வீழ்ந்து விடுகின்றது. இது வார்த்தையில் உள்ள சக்தி அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சக்தி. இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையில வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் வீணாக்கல்ல. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி வருகின்றது. ஒரு நாள் பாதையில சென்று கொண்டிருக்கிறார்கள். பாதையுடைய மற்ற பக்கத்துல நிறைய மக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க. இவர்கள் இந்த இங்கிருந்து அங்கிட்ட செல்ல முடியல. என்னன்னு பார்த்தா, காட்டில் இருந்து ஒரு சிங்கம் ஒன்று வந்து நடு ரோட்ல நடு வீதியில நின்று கொண்டிருக்குது. அதர கத்துதா இவன் அமர் ரதியல்லாஹு அன்ஹுமா கொஞ்சம் யோசிங்க, எப்படி தைரியம், எப்படி துணிச்சல். அந்த சிங்கத்தை கிட்ட போய் அந்த சிங்கத்துடைய காதை திருகி கூறுகின்றார்கள், இது நாங்க மனிதர்கள் வாழ்ந்த பகுதி, நீ வாழ்ந்த பகுதி அல்ல, நீ வாழக்கூடிய பகுதி காட்டு பகுதி. இங்கே வந்து எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நீ உடனடியாக இங்கிருந்து சென்று விழுந்து அந்த சிங்கத்துடைய காதை பிடித்து திருகி காட்டுக்கு அனுப்பிய வரலாறு நம்முடைய சரித்திரத்தில் இருக்குது. மதீனாவை எரிப்பதற்கு போதுமான பெரிய பெரிய ஒரு எரிமலை வந்து கொண்டிருக்கிறது. அவரை அமர்றது எல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலம்.
தமீமு தாரின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரை அதுல சுமர் ரபி எல்லாம் அழைக்கிறாங்க. சமீம், இந்த நெருப்பை போய் நீங்க அணைத்து விட்டு வாருங்கள். அதுல சமீமு தாரி ரபி எல்லாம் கேட்டார்கள், யா அமீரல் முஃமினீன், மன் அன வமா அன, நான் யாரு, என்னால் எப்படி இந்த நெருப்பை அணைக்க முடியும்? ஏற்பாடுகள்
இருக்கல்ல. அனுப்பிட்டு வாங்க.
இப்ப ஹர்ரா என்ற பகுதியில் இருந்து தான் எரிமலை வெளியாகி வந்து கொண்டிருக்குது. இப்பொழுதும் நாங்கள் அடிக்கடி மெக்சிகோ அங்க இங்க திடீரென்று எரிமலை வெடிக்குது, மக்கள் எல்லாம் வேறிடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு எரிமலை உண்டு வெளியில மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கு. அதர தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ரெண்டு கைகளால அந்த எரிமலையை நோக்கி சும்மா தள்ளுறாங்க. வந்த எரிமல் அப்படி பின்னால போகுது, இன்னும் தள்ளுகின்றார்கள். அப்படி பின்னால தள்ளிக்கொண்டே தன்னுடைய கையால பாசாங்கு செய்து கொண்டே செல்கின்றார்கள். அந்த எரிமலை எந்த கல்லு மலையிலிருந்து வெளியில வந்ததோ அது வரைக்கும் போய் அந்த மலையை உள்ளே தள்ளி விட்டு வருகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷம் சொல்றாங்க, லிமிஸ்ரி ஹாதான் ஹிப்புகயா அபாரு கையா, அப்போது கையா உங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆற்றல்களை வைத்திருக்கிறான், அதனால தான் நான் உங்களை நேசிக்கிறேன், அதனால தான் நான் உங்களை விரும்புறேன். நான் மதீனாவில் என்னோடு அவங்களை வைத்திருப்பது உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆபத்துகள் வரும்பொழுது தீனின் மூலமாக சாதித்தாங்க. அவர்களுக்கு தேவைப்பட்ட அல்லாஹ் உதவியை செய்தான். அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வீட்டுக்குள்ள.
நபியவர்களும் வருகிறார்கள், அந்த ஜனாசாவை பார்வையிடுவதற்கு அவனி வருகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ள ஜனாசாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை மெது மெதுவா பெரிய கூட்டத்துக்குள்ளால எப்படி நெருக்கத்துக்கு மத்தியில மெது மெதுவா காலை எடுத்து வைத்து போவாங்களோ அதே மாதிரி உள்ளே போய்விட்டு வருகிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த வீட்டில் அவருடைய ஜனாதா மட்டும் தானே, வேறு யாருடைய ஜனாதாவோ வேறு யாரும் அங்கே இல்லை. நீங்க என்னமோ பெரிய ஒரு நெருக்கடிக்கு மத்தியில மெது மெது அவங்களோட கால் எடுத்து வைத்து போன மாதிரி நாங்க கண்டோமே, என்ன யார சூழல்லாம்? நபியவர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் பூமிக்கு இறங்காத 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாதாவுல கலந்து கொள்ள இறங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி கண்ணியத்தை கொடுக்கிறான்! பின்னால ஜனாதாவை தூக்கி கொண்டு செல்கிறார்கள்.
முனாஃபிக்கீன்கள் ஒரு சிலர் எப்பவுமே குத்து கதை பேசுவாங்க. சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய தலைவர் காஜிமன் முஆத் என்னவோ பெரிய தலைவர் என்று கூறுகின்றார், இவருடைய ஜனாசா காத்து மாதிரி பாரமே இல்ல, இது என்ன இவருடைய ஜனாசாவா என்ன இப்படி ஆதரிச்சு. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் இது சத்தியமாக 70,000 மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்வதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பலம் எதன் மூலம் வந்துச்சு? மதீனாவுக்கு வந்த எரிமலையை அணைக்கக்கூடிய சக்தி, அந்த சிங்கத்தை விரட்டக்கூடிய சக்தி, அந்த இரக்கில் மன்னனுடைய கோட்டையில ஒரு பகுதி உடைந்து விடக்கூடிய சக்தி, இந்த பலம் எந்த பலம் என்றா, இதுதான் இந்த ஆன்மீக பலம், தீனுடைய பலம். கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுக்கு இந்த பலம் குறைந்து கொண்டு வருது. மற்ற பலம் கட்டாயம் நாங்கள் ஏற்படுத்தணும், அந்த பலத்தை நாங்கள் தயார்படுத்தணும். ஆனா எங்களுடைய அந்த உண்மையான பலம், இந்த ஆன்மீக பலம் வந்தா இதை யாராலும் ஒன்றும் செய்ய இயலா. இந்த ஆன்மீக பலத்தை நபி அவர்கள் உருவாக்கினாங்க, இந்த ஆன்மீக பலத்தை நபி அவர்கள் பலப்படுத்தினாங்க. இந்த ஆன்மீக பலத்தோட உலகத்துடைய பல பாகங்களுக்கு சஹாபாக்கள் போனார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பேச்ச பார்த்து அந்த நாடே இஸ்லாமிய நாடாக மாறுது, அந்த ஊரே இஸ்லாமிய ஊராக மாறுது, அந்த மக்களுடைய பாஷையை தன்னுடைய பாஷையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதற்காக வேண்டிய உள்ள உழைப்பு தான் இது. வேண்டா கொஞ்சம் இதுல 4 மாசம், 40 நாள், 10 நாள், 3 நாள், நாங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் எங்களை தேவை மாதிரி எங்களை பெரியார்கள் தருத்தி ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆனால் நோக்கம் என்ன? இஸ்லாமியர்கள் ஆரம்பத்தில் இந்த பலத்துடன் இருந்தார்களோ, இந்த சக்தியுடன் இருந்தார்களோ, இந்த ஈமானிய பலம் அவர்கள் தெரிஞ்சதோ, அந்த பலத்தை உருவாக்கணும், தீனுடைய அடிப்படையில் வாழணும். ஆனால் இன்றைக்கு தீனை பற்றி தெரியும், ஆனா தீனுடைய அடிப்படையில வாழ்வது சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதற்குத்தான் இன்னைக்கு எங்களை பெரியார்கள் எங்களுக்கு தாலீம் அமைச்சு தந்திருக்கிறாங்க. இந்த தாலீமுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்த நோக்கம் எங்களை நுழைஞ்ச கூட்டிக் கொள்ள அல்ல, நுழைஞ்சக்குரிய புத்தகங்களோ கிதாபுகளோ புக்குகளோ எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனா இந்த தாலீமுடைய கிதாபுகள் என்ன? இதன் மூலம் எங்களோட உள்ளத்தில் உள்ள ஈமான்ல அதிகரிப்பு ஏற்படணும், அல்லாஹ்வுடைய வாதாக்களின் மீது யக்கீன் நம்பிக்கை வரணும், அல்லாஹ்வுடைய வஹீ எச்சரிக்கைகளின் மூலமாக பயம் வரணும். இன்னைக்கு எச்சரிக்கைகள் இருக்குது, பயம் இல்ல. வாதாக்கள் வாக்குறுதிகள் இருக்குது, யக்கீன் வருது இல்ல. அதனால நன்மைகளை போட்டி போட்டு கொண்டு செய்யறாங்க இல்ல, அதனால பாபங்கள் இருந்து பயப்படுறாங்க இல்ல. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எந்த அளவுக்கு பாவத்தின் மூலமாக பயந்தாங்கண்டா, பாவம் செஞ்சா பகிரங்கப்படுத்த கூடாது. நபி அவர்களே சொல்லுவாங்க, உங்களால் ஏதாவது தவறு நடந்தா நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, உங்களோட ரப்போட அதை வச்சுக்கோங்க, உங்களோட அல்லாவோட வச்சுக்கோங்க, நீங்க எதிர்பார்க்கீங்க. இந்த ஹதீஸ்ல வருது, யாராவது அவருடைய பாவத்தை மறைத்திருந்தால் அல்லாவும் மறைப்பான். எவன் பகிரங்கப்படுத்துவானோ அவன் அல்லாஹ் அதை விட கூடுதலாக பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்துவான். ஆனால் நபியுடைய காலத்தில் சில சஹாபாக்கள் சில பாவங்கள் நடக்குது, அந்த பாவத்தை செய்து கொண்டு அவர்களால் இருக்க முடியல. நபியிடத்தில் வருகின்றார்கள், வந்த மன்னிப்பு கேட்கிறாங்க, யார சூழல்லா என்ன சுத்தப்படுத்துங்க. நபி உங்க கேட்கிறாங்க, எதிலிருந்தப்பா உங்களை சுத்தப்படுத்துங்க, எதிலிருந்து உங்களை நான் சுத்தப்படுத்த? அவர் செய்யறாரு, விபச்சாரத்துடைய பாவம் நடந்துருச்சு, மிக பயங்கரமான ஆக மோசமான பாவம். இந்த விபச்சாரத்துடைய பாவம் நடந்திருச்சு, எனக்கு இதிலிருந்து என்ன எனக்குரிய தண்டனையை தாங்க, என்ன சுத்தப்படுத்துங்க. உலகத்துல எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி பரவாயில்லை. ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான இறக்கம் சொன்னாங்க, நீங்க அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க அந்த பெண்ணை முத்தமிட்டு இருப்பீங்க, அல்லது நீங்க அந்த பெண்ணை கையால தொட்டு இருப்பீங்க. இல்லையா ரசூலல்லா, என்னால் அந்த தவறு நடந்துருச்சு. இப்ப நபி அவர்கள் ஏண்டா ஒரு பாவம் செய்ததாக உறுதியாகுது, பாவம் செய்தவரை 4 முறை ஏற்றுக்கொள்றாரு, அல்லது 4 சாட்சிகள் நான் எங்களை நெத்தி கண்ணால அந்த பாவம் நடக்கிறத அப்படி அப்படியே கண்டோம், சும்மா வெறும் யூகம், அல்லது பார்த்தோம் ஒரு 2 பேர் ரூமுக்குள்ள போறாங்க, அதை வச்சு தண்டனை கொடுக்க இயலாது. நெத்தி கண்களால தவறு நடப்பதை 100 காணோனும். அவர் கூறுகின்றார், இல்லையா ரசூலல்லாஹ், என்னால தவறு நடந்தது. பக்கத்தில் உள்ள சஹாபிட்ட கேட்கிறாங்க, இவரோட வாயை கொஞ்சம் முகந்து பாருங்க, இவர் சரியா தனமா மதுவா குடிச்சு போதையில உளர்றாரோ சரியா முகந்து பார்த்து முஸ்லீம்ல வர அறிவாயர் சொன்னார் இல்லையா ரசூலல்ல இவர் மதுவை குடிச்சியும் இல்ல. ஒரு ஆள் கேட்கிறார் இவருக்கு எப்பயாவது புத்தி பேதடிக்குமா கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சா இந்த மாதிரி சொல்லுவாங்க தானே. ஒரு ஆள் சொல்றாரு இல்லையா ரசூலல்ல மா பிஹி பாசுன் அவருக்கு புத்தி பேதடித்ததாக நாங்க கண்டதே இல்லை. ஒரு ஆள் தவறு செய்ததாக அவரே ஏற்றுக் கொள்கின்றார். அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காரணங்களை சொல்லி அவரை நிரபராதியாக்க பார்க்கிறாங்க. சஹாபாக்கள்டே சொல்லுவாங்க ஏதாவது நடந்தா நீங்க உங்களுக்குள்ள மன்னிச்சு விட பாருங்க. பமா பலகனி மின் ஹஜ்ஜின் ஃபக்கது வஜப் ஒரு ஹஜ்ஜுக்குரிய தண்டனையை கொடுக்கிற ஒரு தவறு நடந்தா என்னிடத்துல வந்தா எனக்கும் மன்னிக்க அனுமதி இல்லை. ஏன் அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால நபியவர்களுக்கு கூட அதுல சாய்ஸ் ஒன்று இல்லை. ஏன்னா பெரியார்களே சகோதரர்களே இப்பொழுது அவரே கூறுகின்றார் இல்லையார சூழல்லா என்னால தவறு நடந்துருச்சு. அவர் திருமணம் முடித்தவராக இருந்தாரு. இப்ப அவரை கல்லால் அடிச்சு கொள்ளணும் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய ஷரியா இந்த நாட்டில் அமுல்படுத்தப்படுதோ செய்யணும். இப்பொழுது நபியவர்கள் கூறுகின்றார்கள் இவர்களை கல்லால் அடிச்சு கொள்ளுங்க. இப்பொழுது சஹாபாக்கள் கற்களை எரிந்து எடுத்து எரிக்கின்றார்கள். இப்பொழுது மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த சஹாபி அவர் எரியப்பட்டு ஷஹீதாக்கப்படுகின்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடக்கினதுக்கு பின்னால சொன்னாங்க இந்த மாஹித் இப்னு மாலிக்குல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அல்லாஹ் உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பை கொடுத்தான் என்றார். முழு மதீனத்து மக்களுக்கும் இந்த மன்னிப்பை பங்கிட்டு கொடுத்தாலும் அவருக்கு கிடைத்த மன்னிப்புல எந்த குறைவும் ஏற்படாது. உலகத்திலேயே அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பை கொடுத்து விட்டான். நான் எதை சொல்ல வாரோம் என்று சொன்னா பாவம் செஞ்சா மறைக்கணும் ஒழிக்கணும் எங்களை அல்லாஹ் நாங்க தௌபா செய்யணும் அதை பகிரங்கப்படுத்துறல்ல. ஆனால் சஹாபாக்களுடைய மனோநிலை என்னண்டா அதை பகிரங்கப்படுத்தாமல் தண்டனையை பெறாமல் தன்னை சுத்தப்படுத்தாமல் அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. மக்களுக்கு முன்னால கேவலம் அவமானம் எவ்வளவு பெரிய கஷ்டம். உலகத்துல சில பேரை ஷூட் பண்ணுவாங்க ஒரு நிமிஷம், சில பேரை கழுத்தை வெட்டுவாங்க ஒரு நிமிஷம். ஆனா இது அப்படி அல்ல. பல மணி நேரம் கஷ்டப்படுவாரு இருந்தாலும் பரவாயில்லை நான் ஆகேராவுல அல்லாவுக்கு முன்னால நஷ்டமடைந்து விடக்கூடாது. ஆகேராவுல நான் தோல்வி அடைய கூடாது. அதனால் நபீரத்துல வந்து தண்டனைய கேட்கிறாங்க. சில ஆண்களும் கேட்டிருக்கிறாங்க, சில பெண்மணிகளும் கேட்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த உணர்வு எப்ப வந்துச்சுங்க உள்ளத்துல அல்லாஹுடைய பயம். இன்றைக்கு நாங்களும் எத்தனையோ எங்களை அறியாமல் தவறுகள் நடக்குது. நாங்கள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கின்றோம், அல்லாஹ் மன்னிக்கணும். ஆனால் இன்றைக்கு எங்களை சகோதரர்கள் சகோதரிகள் எக்கச்சக்கமான பாவங்களை தவறுகளை செய்யறாங்க. அவர்களை விளங்குது பாவம் தவறு ஹராம் பெரும் பாவம். ஆனால் அவர்களால் விட முடியலையே. அந்த நேரத்தில் அவர்களுக்குள் அந்த ஈமான் பலம் போதாது. அவர்களே அந்த பாவத்திலிருந்து அதாவது இழுத்தெடுப்பதற்குரிய பலம் இல்ல, நன்மையின் பக்கம் இழுத்து கொண்டு போவதற்குரிய பலம் அந்த ஈமான்ல இல்ல. தாவத்துடைய உழைப்புடைய நோக்கம் தலைமுடைய நோக்கம் அதுதான் அந்த ஈமான பலப்படுத்த. இது புதிய ஒன்று அல்ல, புகாரியிலே வருது. நபியுடைய காலத்துல நபியுடைய கைய பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூத்த சஹாபாக்கள் கூட தங்களுக்கு மத்தியில ஈமான படிப்பாங்க. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஹதரத் உமர் இப்னு கத்தாப், ஹதரத் உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லாம் மூத்த மூத்த சஹாபாக்கள். இவர்கள் யார கண்டாலும் சொல்வார்கள் தஆல் இஜ்லிஸ் பினா நுஃமின் சாஅத்தன் வாங்க கொஞ்ச நேரம் அமருவோம், கொஞ்ச நேரம் உட்காருவோம், நாங்கள் ஈமான பற்றி பேசுவோம். ஆண்கள் அவர்களுடைய தொழுற இடத்துல ஹரத்துல மஸ்ஜித் நபவியில பெண்கள் வீடுகள்ல குர்ஆன் அல்லாஹ்வுடைய உத்தரவு வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்குன் மின் ஆயாதில்லாஹி வல் ஹிக்மா அல்லாஹ்வுடைய ஆயத்துகள்ல என்னென்ன இறங்கி இருக்குதோ அதை நீங்க வீட்டுல முதக்கரா செய்யுங்க. இதை அடிக்கடி நீங்க உங்களுக்குள்ள பரிமாறி கொள்ளுங்க. பெண்மணிகள் வீடுகள்ல செய்யறாங்க, ஆண்கள் மசிதிகள்ல செய்யறாங்க. அந்த ஈமான் மசிதிகள்ல படித்து கொடுக்கப்படுது. நபியவர்கள் சஹாபாக்களோடு பிரயாணம் செய்யறார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன வயது சஹாபி. அந்த பிரயாணத்துல கூட நபியவர்கள் விடல. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க இப்னு அப்பா நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லித்தாரேன். அந்த வார்த்தைகளை நல்ல பாடமாக்கி சொல்லுங்க. ஏகத்துவ வார்த்தைகளை சொல்லுவாங்க. அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாருங்க, அல்லாஹுடைய வீணை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இன்னைக்கு முழு உலகத்துல தேவை என்ன? அல்லாஹுடைய தீன் பால்படுத்தப்படுது. அல்லாஹுடைய கட்டளைகள் முழுக்க முழுக்க அயாசாக்கப்படல. அல்லாஹுடைய தடுத்த பாவங்களில் இருந்து முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் நீங்கிக் கொள்ளல. அல்லாஹுக்கு விருப்பமான நபியுடைய சுண்ணத்துகள் முழுமையான வாழ்க்கையில வரல. இந்த உழைப்புடைய நோக்கம் என்ன? அல்லாஹுடைய கட்டளைகள் உலகத்துல அயாசாகணும். அல்லாஹ் தடுத்த அறாம்களிலிருந்து முஸ்லிம்கள் கவிந்து கொள்ளணும். இஸ்லாமியர்கள்ட்ட அவர்களுடைய நடை உடை பாவனைகள்ல நபியுடைய சுண்ணத்தான வாழ்க்கை வரணும். இது வந்துவிட்டது என்றால் முழுமையான தீன் வரும். தீன் வந்துவிட்டது என்றால் தீனால சாதிக்கலாம். தீனின் மூலமாக கண்ணியம், தீனின் மூலமாக கௌரவம், தீனின் மூலமாக பாதுகாப்பு, தீனின் மூலமாக உதவி, தீனின் மூலமாக செல்வம். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்துல முழு உலக மக்களும் செல்வந்தர்களா, முழு உலக மக்களும் ஸ்ரீமான்தாரிகளா? ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்துல கொஞ்சம் ஜகாத் பணத்தை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட அனுப்புறாங்க, நீங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஆக கஷ்டமான பிரதேசத்துக்கு போய் இந்த ஜகாத் பணத்தை நீங்க பங்கு வைத்து விட்டு வாங்க. அவர் காலை முதல் மாலை வரைக்கும் அந்த கிராமத்தில் அலையிறாரு, தெரிகிறாரு. யாரை கண்டு இந்த ஜகாத் பணத்தை எடுங்கன்னு சொன்னாலும் அவர் சொல்லுவாராம், ஜகாத் எடுக்க நான் தகுதி இல்லை, அல்லாஹ் என்ன ஷீமானா ஆக்கிட்டான். மீதான பெரியார்களே, சகோதர்களே, ஸ்பெயின்ல ஒரு ஹம்ரா பேலஸ் என்ற ஒரு பேலஸ் உண்டிருக்குது. அந்த ஹம்ரா பேலஸ் எப்படி வந்துச்சு? இந்த பெரியோரு அரசர், அரசருடைய ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அந்த அடிமை பெண், அந்த அடிமை பெண்கிட்ட நிறைய சொத்து செல்வங்கள் இருந்தது. அந்த அடிமை பெண் மௌத்தாகிற நேரத்துல வசிய செய்து விட்டு மௌத்தாகிறா. என்னுடைய இந்த பணத்தால யார் யார் முஸ்லிம்கள் கைதிகளாக இருக்கிறாங்களோ அந்த கைதிகளை விடுதலை செய்யுங்க. விடுதலை செய்து இந்த பணம் இன்னும் மிச்சமாக இருந்தா உலகத்தில் உள்ள ஏழைகளுக்கு இதை நீங்க பங்கு வைத்துக் கொடுங்க. இப்ப கைதிகள் கொஞ்சம் இருந்தாங்க, விடுதலை செஞ்சா என்ன நிறைய பணம் மிச்சமாக இருக்குது. எனக்கு ஞாபகம் கிட்டத்தட்ட 17 கோடின்ற மாதிரி ஞாபகம். அந்த 17 கோடி அந்த பணத்தை வைத்து அந்த பெண்ணுடைய பெயரால தான் இப்ப இந்த ஹம்ரா பேலஸ் என்று கட்டப்படுது. அந்த காலத்திலேயே ஜகாத் எடுக்க யாரும் இல்ல, ஏழைகள் யாரும் இல்ல. அந்த அளவுக்கு எல்லாம் முஸ்லிம்களுக்கு செல்வத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரங்களை கொடுத்தான். ஈராக்கிலிருந்து ஒரு பெண்மணி சட்டம் தனியாக மதீனாவுக்கு வருவா. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு பெண்மணி வந்து அவ தவாஃபுடைய அமலை முடிச்சிட்டு அறத்துக்கு வெளியில வருகின்றால் அதற்கு உமர் கேட்டாங்க, அந்த தாயிட்ட, தாயே எந்த நாட்டுக்காரி? நான் ஈராக். ஈராக் எந்த பகுதி? நான் ஹீரா என்ற பகுதியில் இருந்து வாரேன். நீங்க எப்படி வந்தீங்க? உங்களோட யார் துணைக்கு வந்தாங்க? உங்களோட சஃபர் எப்படி அமைஞ்சிச்சு? அந்த பெண்மணி சொன்ன, இல்ல எனக்கு யாரும் மகரமான துணை இல்ல, நான் தனியா தான் வந்தேன். நான் ஹீராவுடைய புறப்பட்டதிலிருந்து மக்காவுக்கு வந்து சேருகின்ற வரைக்கும் எனக்கு பாதையில எந்த விதமான அசௌகரியங்களும் நடக்கல, எந்த விதமான அச்சுறுத்தல் பயமுறுத்தல் என்னுடைய மானத்திற்கோ கற்புக்கோ செல்வத்திற்கோ எந்த விதமான பயமும் இல்ல. நான் கண்ட அத்துணை ஆண்களை என்னுடைய சொந்த சகோதரர்கள் மாதிரி, எந்தெந்த பெண்களை கண்டேனோ என்னுடைய சொந்த சகோதரி மாதிரி பெற்றுக் கொண்டேன் என்று சொன்ன நேரத்தில் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் என்றாங்க. சஹாபாக்கள் பக்கத்தில் இருந்து கேட்டாங்க, ஏன் உமர் நீங்க கலிமா சொன்னீங்க? இல்ல நபியுடைய காலத்தில் ஒரு ஆள் வந்து முறைப்பாடு செய்தார். யார்? ரசூலல்லா. மதீனாவுல கடுமையான பஞ்சம், மதீனாவுல கடுமையான வறுமை, மதீனாவோட பஞ்சத்தின் மூலமா கொள்ள அதிகரிச்சிருச்சு. அதனால இரவையில் இல்ல பகலில கூட நடப்பதற்கு பயமாக இருக்குது. அப்பத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வெகு விரைவில் ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்துல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு அச்சமற்ற பயமற்ற வாழ்வை கொடுப்பான்னு. ஈராக்ல ஈரா உணர்ந்து ஒரு பெண்மணி சட்டம் தனியாக வந்து பைத்துல்லாவை தவாப் செஞ்சு போவா. அவளுடைய முழு பிரயாண சில அவளுக்கு எந்த விதமான சௌகரியங்களை நடக்க அளவுக்கு அவ்வளவு பெரிய நீளமான பிரதேசத்தை அல்லாஹ் அச்சமற்றதாக ஆக்குவான் என்று சொன்னத என்னுடைய கண்ணால கண்டுட்டேன். அதனால தான் நான் அல்லாஹு அக்பர் சொன்னேன். அதே ரிவாயத்துல தன் புகாரியில வருது, ஒரு ஆள் ஜக்காத் பணத்தை எடுத்துக்கொண்டு போவாரு, காலை முதல் மாலை வரைக்கும் அலைவாரு, அந்த ஜக்காத் எடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படியான ஒரு காலமும் வரும் என்று சொன்னாங்க. அந்த காலம் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலம். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை தந்தான், அதிகாரத்தை தந்தான், செல்வம் இந்த அளவுக்கு செல்வம் அண்டா ஜக்காத் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுல அல்லாஹ் செல்வத்தை தந்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்கள் பார்க்கலாம் முழு உலகத்துல கிட்டத்தட்ட 160 கோடி அல்லது 200 கோடி முஸ்லிம்கள் அகதிகள் யாருண்டா? முஸ்லிம்கள் தான். ஜெயில வாழ்றவங்கண்டா? முஸ்லிம்கள் தான். வறுமையான நாடுகள் என்றா? இஸ்லாமிய நாடுகள் தான். அழிக்கப்பட்டது என்றா? முஸ்லிம்கள் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கட்டாயம் அவர்கள் மீது இரக்கம் காட்டணும், கருணை காட்டணும், அவர்களுக்கு நாங்கள் உதவியும் செய்யணும். ஆனா நாங்கள் செய்யற ஆகப்பெரிய உதவி எங்கட பணத்தால கொஞ்சம் தான், எங்கட செல்வத்தால கொஞ்சம் தான், எங்கட உணவால கொஞ்சம் கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் தொடர்ந்து அவருடைய கஜானாவுக்கு இல்ல இல்ல அல்லாஹ் பணத்தை செல்வத்தா பாதுகாப்பா உதவிய கொடுக்கணும். அந்த மக்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழணும், ஜீனுடைய அடிப்படையில வாழணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் அவர்களை பார்த்து திருப்தி அடையணும். எவ்வாறு ஆரம்ப காலத்துல அல்லாஹ்வுடைய ஹசானாவை திறந்து கொடுத்தானோ அதே மாதிரி அல்லாஹ் கொடுப்பதற்கு தயார். ஆனா நாங்க முஸ்லிம்கள் அதற்கு சாதகமாக தயாரிக்கும். மீரான் பெரியார்களே, சகோதரர்களே, அதற்குரிய ஒரு உழைப்பு தான் இந்த உழைப்பு, தாவத்துடைய உழைப்பு. முழு உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சில நாடுகள்ல ரகசியமாக, அதிகமான நாடுகள்ல பகிரங்கமாக அந்த நாட்டுகள்ல ஜமாத்துகள் போறாங்க. 4 மாதங்களுக்கு போறாங்க, 40 நாட்களை போறாங்க. படித்தவர்கள் செல்கிறார்கள், செல்வந்தர்கள் செல்கிறார்கள். இந்த வேலையை எல்லாரும் எழுதி செய்யணும். நபியுடைய சபையில ஹதரத் ஹப்பாப், ஹதரத் அம்மார், ஹதரத் பிலால், பல சல்மான் போன்ற எல்லா தரத்தில் உள்ள சஹாபாக்கள், செல்வந்த சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள், அடிமையாக இருந்தவர்கள், படித்தவர்கள், சாதாரணமான மக்கள் எல்லாரும் நபியுடைய சபையில் இருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நபி அவர்கள் அனுப்பினாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த கேஸ். எங்க டெல்லியில் உள்ள பெரியார்களும் விரும்புறாங்க, நாங்க எல்லாம் சேரணும், ப்ரொஃபஷனல் சேரணும், ஸ்டூடெண்ட் சேரணும், படித்தவர்கள் சேரணும், செல்வந்தர்கள் சேரணும், உலமாக்கள் சேரணும். நாங்க எல்லோரும் எல்லோருடனும் இணைந்தா எங்களை ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய ஆற்றல்கள், திறமைகள் அது வெளியில வரும். அதை வைத்து அதன் மூலம் உம்மத்தில் இன்னும் பலவிதமான ஆற்றல்கள் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஆற்றல்கள் அல்லாஹுடைய தீனுக்கு பாவிக்க அந்த திறமைகள் அல்லாஹுடைய தீனம் மேலோங்க செய்யணும். மற்றவைகளுக்கு நாங்க பாவிக்கிறோம், அதனுடன் இந்த ஆற்றல்களை திறமைகளை அல்லாஹுடைய தீனுக்காக நாங்க பாவித்தோம். எப்படி எங்களை துணியாவுல தொழில டெக்னாலஜியில முன்னேறுகின்றோமோ அதை விட வேகமாக இன்ஷா அல்லாஹ் தீன்ல முன்னேறுவோம். தீனுடைய முன்னேற்றத்தை தான் நல்லா பார்க்கிறான். அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம், அதைத்தான் அல்லாஹ் ஆக தன்னுடைய அடியார்கள்ட்ட விரும்புகின்றான். அதற்குரிய ஒரு உழைப்பு, அதற்குரிய ஒரு முயற்சி தான் முழு உலகத்துல இந்த தாவத் அப்படிங்கிற பெயர்னால நடந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால யாரும் வேலை இல்லாதவர்கள் இல்ல, பிஸி இல்லாதவர்கள் இல்ல, வேலையோட பிஸியோட அதுதான் தியாகம். ஒரு ஆள் ஃப்ரீயா இருக்கிறாரு, ஒரு ஆளுக்கு பெரிசா வேலை ஒன்றும் இல்ல, இப்ப அவர் போறார், அது தியாகம் அல்ல. நபியவர்கள் சொன்னார்கள், அல் மூமினு, உண்மையான மூமின் யாரு? எஹரித்துன்னாஸ், மக்களுடன் புலங்குகிறார், மக்களுடன் புலங்கி, வயசு அலா அதாகும், அவர்களுடன் புலங்கும் பொழுது ஒவ்வொரு விதமான அசௌகரியங்கள் ஏற்படும். ஏன் பலதரப்பட்ட மக்களை சந்திப்பாரு, அவருடைய பேச்சால, அவருடைய எக்ஷனால, அவருடைய செயலால. ஆனால் வயசு அலா அதாகும், அவரால் வரக்கூடிய அசௌகரியங்களை சபரி செய்யறாரு. இவர் தான் சிறந்தவர். இன்னும் ஒரு மனிதரை விட அவர் மக்களுடன் கலக்கிறார் இல்ல, கலக்காததுனால பிரச்சனைகள் வருதில்ல, அவர் சிறந்தவர் அல்ல, இவர் தான் சிறந்தவர். நாங்கள் எல்லாத்தோடய பழகணும், எல்லாத்தோடய பேசணும், எல்லாத்தோடையும் இணையணும், ஒவ்வொரு ஊர்களுக்கு போவோம். மஸ்ஜிதுகள் ஒவ்வொரு மாதிரி வசதி இருந்தாலும் பரவாயில்லை. அன்று சஹாபாக்கள் போனாங்க, வாகன வசதி இல்லை, உணவுக்குரிய ஏற்பாடுகள் இல்லை, உடைவுக்குரிய ஏற்பாடுகள் இல்லை, போற நாட்டுடைய பாஷையும் தெரியாது. ஆனா போனார்கள், உழைத்தார்கள், முயற்சி செய்தார்கள். அந்த நாடு இஸ்லாமிய நாடு, அந்த கண்டமே இஸ்லாமிய கண்டம், அந்த தீவு இஸ்லாமிய தீவு, அந்த நாட்டுடைய பாஷையே அவர்களுடைய பாஷையாக மாறக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவங்கள மாதிரி எங்களால தியாகம் செய்ய, எங்களால ரெண்டு நேரம் கூட சாப்பிட்டு இருக்கேல, நாங்க மூணு நேரம் சாப்பிடணும், எங்களுக்கு ராபக்கு சாப்பிடாம இருக்கேலா, இல்ல நாங்க அப்படித்தான் பழகிக்கிறோம், அவர் கணக்கில் எங்களால நடக்கலா, நேரத்துல அதாவது பாலை வனங்கள்ல நாட்கணக்கில் எங்களால நடக்கலா, முழு இரவும் பல நாட்களுக்கு எங்களால முடிக்கலா, நாங்க சின்ன சின்னத்தியா, நாங்க எங்கட ஹாஸ்டல்ல, எங்கட யூனிவர்சிட்டியில, எங்கட வீடுகள்ல, எங்கட ரூம்கள்ல நாங்க இருப்போம், நாங்க சாப்பிடுவோம், நாங்க ஓய்வெடுப்போம், எங்கட படிப்புகள் ஈடுபடுற மாதிரி விடுமுறை காலங்கள் கிடைக்கிற நேரத்துல கொஞ்சம் அல்லாவுடைய பாதையில் விழிக்கிறந்தி வார, மஸ்ஜிதுகள்ல தங்குற, நாங்களே சமைக்கிற, நாங்களே சாப்பிடுற, எங்கட உடுப்புகளை நாங்களே கழுவி கொள்ற, மஸ்ஜிதுடைய சூழல்ல, மஸ்ஜிதுடைய மாஹவுல்ல, மொபைல் போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஒரு 40 நாளைக்கு, ஒரு 4 மாசத்துக்கு முழுமையாக மஸ்ஜிதுடைய மலக்குமார்கள் வந்து போற இடம் இந்த சூழல்ல இருந்தா விளங்கும். இதன் மூலம் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம், இதன் மூலம் அமலுடைய இபாதத்தில் எவ்வளவு பெரிய ஆர்வம், இதன் மூலம் பாவங்களின் மீது எங்களுக்கு பெரிய ஒரு வெறுப்பு ஏற்படும். அதற்காகத்தான் இந்த உழைப்பு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனமான்களே, சகோதரர்களே, அதற்காக நாங்களும் எங்களை காலங்கள கொஞ்சம் காலத்தை, நேரங்களை கொஞ்சம் நேரத்தை, பணம் காசுகளை செலவழித்து அவசரமா அல்லாஹுடைய பாதையில விழுக்கிறதை போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.